الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. الله تبارك وتعالى இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு இறை நம்பிக்கையையும் இறை அச்சத்தையும் அதிகப்படுத்துவானாக. அல் குர்ஆனை விளங்கி அதன்படி செயல்படுகின்ற நல்ல மூமின்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நேர்வழிக்காக அவனுடைய வேதத்தை இறக்கி அருளியிருக்கிறான். யார் இந்த குர்ஆனை தெளிவான சிந்தனையோடு ஓதுவார்களோ படிப்பார்களோ, இதன் வசனங்களின் பொருள்களை உணர்வார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி காட்டுவார். இப்போது நாம் சூரா அல் பக்ரா அல் குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை சுருக்கமாக தெரிந்து வருகின்றோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இன்று 72வது ஆயத்திலிருந்து நாம் படிக்க இருக்கின்றோம். وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا وَاللَّهُ مُخْرِجٌ مَا كُنْتُمْ تَكْتُمُونَ. இது முந்தைய வசனங்களுடைய ஒரு தொடர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக இந்த வசனத்திலே 72வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒரு ஆன்மாவை, ஒரு உயிரை கொலை செய்துவிட்டு, அந்த உயிரை கொலை செய்தது யார் என்று தர்க்கம் செய்தீர்கள். உங்களுக்குள் ஒருவர் மற்றவர் மீது பழியை போட்டுக் கொண்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் எதை மறைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதை வெளிப்படுத்தி விட்டான். எப்படி வெளிப்படுத்தினான்? அந்த சம்பவத்தை தான் முந்தைய வசனங்களிலே விரிவாக நாம் பார்த்தோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனை பொறுத்தவரை அவனுக்கு ரகசியமும் ஒன்றுதான், வெளிப்படையாக செய்யப்படுகிற செயலும் ஒன்றுதான். யாருக்கு ரகசியம் வெளிப்படையான செயல்? மனிதர்களை பொறுத்தவரை. நமக்குத்தான் மறைந்தது வெளிப்படையானது என்று. அல்லாஹுவை பொறுத்தவரை அவருடைய பார்வையிலிருந்து எதையும் எவரும் மறைக்க முடியாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கூறிய அறிவுரையை அல்லாஹ் 31வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார், யா புனைய இன்னஹா இன்தக்கு மிஸ்காலு கர்தலத்தின் ஃபதக்கும் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாதி அவ் ஃபி அர்தி யாதி பிஹா அல்லாஹ். தனது மகனுக்கு சொல்கிறார்கள், மகனே, நாம் செய்கிற செயல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும், அதை ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் மறைந்து கொண்டு செய்தாலும், அல்லது வான கோடிகளில் எங்கேயாவது ஒரு மூலையிலே செய்தாலும், அல்லது பூமியின் ஆழத்திலே செய்தாலும், அந்த செயலை மறுமையில் அல்லாஹ் நமக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான். அல்லாஹுவை அவனுடைய பார்வையை எந்த திரையும் தடுக்காது, மறைக்காது. அப்ப அவர்கள் என்ன நினைத்தார்கள்? நம்ம தெரியாம இரவுல கொலை செய்து விட்டோம், கண்டுபிடிக்க முடியாது என்றெல்லாம் அவர்கள் நான் இல்லை நீ இல்லை என்று தர்க்கம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்தான். சரி, அந்த ஏற்பாட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய ஞானத்தை, ஒரு அற்புதத்தை வைத்திருந்தான். இப்படி ஒரு மாட்டை அவர்கள் அறுக்கும்படி செய்து அந்த மாட்டின் இறைச்சி துண்டை கொண்டு அந்த இறந்தவரை அடித்த போது அந்த இறந்தவர் உயிர் பெற்று அவர் எழுந்து சாட்சி சொல்கிறார், இன்னவர்தான் என்னை கொன்றார் என்று. இப்ப இந்த இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு வேலையை கொடுத்தானே, அதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன படிப்பினை வைத்திருக்கிறான்? தூதரிடமிருந்து நமக்கு ஒரு கட்டளை வருமையானால் அந்த கட்டளையை ஏன், எதற்கு என்று விளக்கம் கேட்காமல், எப்படி என்று நாம் துருவி துருவி ஆராயாமல் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக அதை துருவி துருவி நாம் விசாரித்துக் கொண்டே இருந்தால் அதன் காரணமாக நமக்குத்தான் சிரமம் ஏற்படும். அப்ப இஸ்ரவேலர்களுக்கு மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மாட்டை அறுங்கிறது, ஏதோ ஒரு மாட்டை பிடித்து அவர்கள் அறுத்திருந்தால் பிரச்சனை தெரிந்திருக்கும். ஆனால் அவர்களோ அந்த மாடு என்ன நிறம், அந்த மாடு என்ன வயது, அந்த மாடு ஏதாவது வேலை செய்திருக்குமா என்றெல்லாம் துருவி துருவி விசாரணை செய்து தங்களுக்கு தாமே அவர்கள் சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். சரி, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு குறிப்பாக இந்த குர்ஆன் இறங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது என்ன அறிவுரையை கூறினார், நபியிடம் நீங்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்காதீர்கள், அவசியமற்ற கேள்விகளை கேட்காதீர்கள். எது உங்களுடைய அமலோடு ஈமானோடு சம்பந்தப்படவில்லையோ அப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள். இப்போது பாருங்கள் சகோதரர்களே, நமக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன வித்தியாசம், சஹாபாக்கள் எப்போதும் ஈமானை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், அமலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு செயலை செய்தாலும் ஒரு பேச்சை பேசினாலும் அதனால் இறை நம்பிக்கை அதிகரிக்கிறதா, ஈமான் அதிகரிக்கிறதா, தக்வா அதிகரிக்கிறதா, அதன் மூலமாக ஒரு அமல் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடிகிறதா என்றுதான் அவர்கள் அந்த ஒரு அடிப்படையில் இருந்தார்களே தவிர, இன்று நாம் இருப்பதை போன்று நாம் எப்படி இருக்கிறோம், அறிவுக்கு விருந்து, தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது, அதில் ஒரு இன்பம் காணுவது, அதை கொண்டு அமல் ஈமான் நோக்கமா என்றால் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை சஹாபாக்களிடத்தில் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப சூரத்துல் கஹ்ஃப் என்று இருக்கிறது, குகைவாசிகள் பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இப்ப நம்மவர்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த குகைவாசிகள் என்ற அந்த வாலிபர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு அதில் என்ன நமக்கு படிப்பினை, அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அந்த குகைவாசிகள் எத்தனை பேர், அவங்களுடைய பேர் எத்தனை, அவங்களுடைய நாய்க்கு பேர் எத்தனை, அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க, இப்படி நோண்டிக்கொண்டிருப்பது புரிகிறதா. அவர்களுடைய பெயரை தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு ஈமானிய நன்மை இருக்குமே, அல்லாஹ்வுடைய தூதரை கூறியிருப்பார்கள். அப்ப சஹாபாக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் இறக்கப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் அந்த எட்டு பேருன்னு அல்லாஹ் சொல்றானே, அவங்க பேரை கொஞ்சம் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்களேன், அவங்க பேரை கொஞ்சம் அல்லாஹ்விடத்துல கேட்டு சொல்லுங்களேன். ஒரு குகையில போய் அவங்க மறைஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அந்த குகை எந்த நாட்டில் இருக்கு, அந்த நாட்டில் எந்த ஊர்ல இருக்கு, அதை போய் நம்ம பார்த்துட்டு வந்தா நமக்கு ஒரு ஈமான் அதிகரிக்கத்தானே செய்யும். இன்றைக்கு எப்படி ஹிராமலையில ஏறி பாக்குறாங்களா, ஈமான் அதிகரிக்கிறது ஹஜ்ஜுக்கு போய் அல்லாஹ் சொல்றா காபத்துல்லாவை பார்த்தா ஈமான் அதிகரிக்கும், காபத்துல்லாவை பார்த்தால் ஹிதாயத்து அதிகமாகும் அல்லாஹ் சொல்றான். ஆனா காபத்துல்லாவை பார்ப்பதை கொண்டு பலருக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. எங்க போய் திருப்தியை தேடுறாங்க, 1.5 கிலோமீட்டர் மலை மேல ஏறி, 2 கிலோமீட்டர் மலை மேல ஏறி அங்க ஹிராமலையை பார்த்து வகி இறங்குற இடத்தை பார்த்து அப்படியே அவங்களுக்கு எகீன் ஈமான் அதிகரிக்கிறான். எப்படிப்பட்ட ஏமாற்றத்தை சைத்தான் போடுகிறான் பாருங்கள். இது உண்மையில் சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது வஹி இறங்கியதோ இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ ஹலக் என்ற வஹி இறங்கியதோ அதற்கு பிறகு ஒரு முறை கூட ஹிரா மலைக்கிறது சொன்னாலும் திறந்து செல்லவில்லை. அதற்கு பிறகு நபி தோழர்கள் யாரும் சென்றதில்லை, தாபிஈன்கள் யாரும் சென்றதில்லை. அப்ப ஈமானுடைய ஒரு ரகசியம் அங்கே இருக்குமே ஆனால் முதல்ல யார் போயிருப்பாங்க, அபூபக்கர் போயிருப்பாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஈமான் எப்படி இந்த வஹி கிடைச்ச இடத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தடவையாவது அபூபக்கர் ஏறி இருப்பாங்களா? சிரித்து பார்க்க வேண்டும். சரி, எதற்காக இந்த விஷயங்களை சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய வேதத்தில் எதை நாம் அறிய வேண்டுமோ அறிந்து கொள்ள வேண்டும். எதனுடைய இல்மை அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விட்டு மறுமையில் நாம் தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ நாம் அதை விட்டுவிட வேண்டும். அதை தேடுவதற்கு நாம் சிரமப்படக்கூடாது. புரியுதுங்களா? சரி. அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அப்ப எந்த ஒரு ரகசியத்தையும் என்னிடம் நீங்கள் மறைக்க முடியாது, கண்டிப்பாக நான் அதை வெளிப்படுத்தி விடுவேன். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு மூன்று வசனங்களிலே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இப்ப இந்த இஸ்ரவேலர்களை பாருங்கள், கண்கூடாக பெரும்பெரும் அத்தாட்சிகளை பார்த்துக் கொண்டே வருகிறார்கள். சரியா? ஆனால் வெளிப்படையான இவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பிறகாவது அவர்களுடைய இறை நம்பிக்கை சரியானதா, முழுமையானதா, உறுதியானதா என்றால் அவர்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஒருவர் அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் சந்தேகத்தை நீக்கிவிட்டு ஒரு ஆதாரம் அவருக்கு போதுமானது ஈமான் உயர்வதற்கு, வளர்வதற்கு. அபூபக்கருடைய ஈமான் எப்படி உறுதியானது? அவர் அத்தாட்சிகளை கண்டுகொண்டே இருந்தாரா? இல்லை. இந்த நபி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர். இப்ப உண்மையான ஒரு மனிதர் சொல்கிறார் என்றால் அது உண்மையான செய்தியாகத்தான் இருக்கும் என்று அந்த தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்பிக்கை கொண்டு இருந்தார். அதில் அவர் எந்த விதமான ஒரு குறுக்கு கேள்வி, குறுக்கு விசாரணை செய்யவில்லை, சந்தேகிக்கவில்லை. ஈமான் கூடிக்கொண்டே சென்றது. புரியுதா? ஆனால் இப்போது இந்த இஸ்ரவேலர்களும் இத்தனை அத்தாட்சியை பார்த்ததற்கு பிறகு கூட நபி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்தேகத்தோடுதான் இருந்தார்கள். எப்படி முன்னால் நான் பார்த்த அந்த மாட்டுடைய சம்பவம், கொலை செய்யப்பட்டு விட்டால் ஒருவர் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை, தூதரை அல்லாவிடத்தில் கேட்டு கொலையாளியை காட்டிக் கொடுங்கள் என்று சொன்னபோது தூதர் சொல்கிறார், நீங்கள் ஒரு வார்த்தை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளை இருக்கிறார் என்று. சரியா? இப்ப இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியா அல்லாஹ் சொல்றா? சரி, என்றல்லவா குறைந்தபட்சம் அவர்கள் நின்றிருக்க வேண்டும். நீங்கள் என்ன எங்களை பரிகாசம் செய்கிறீர்களா? யாரை பார்த்து? ஒரு நபியை பார்த்து. நபி அல்லாஹ் அறிந்த சொன்னான் என்று சொல்கிறார்கள், ஆனால் இவர்கள் எழுதுகளை எப்படி கேட்கிறார்கள்? எங்களை நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா? அதாவது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி எங்களை ஏமாத்துறீங்களா? அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடும் கோபம் வருகிறது. நான் முட்டாள்களின் ஆவதிலிருந்து அண்ணாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், முட்டாள்களில் ஒருவனாக நான் ஆகுவதிலிருந்து அண்ணாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான் என்று ஒரு நபி போய் சொல்வார்? அப்ப இந்த யூதர்களுடைய உள்ளம் இறுகிக் கொண்டே சென்றது. அவர்களுக்கு நம்பிக்கை நபியின் மீது, நபியின் கூற்றின் மீது அவர்களுக்கு ஏற்படுவதே கிடையாது. அப்ப தங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபியிலேயே இவ்வளவு அவர்கள் குதர்க்கமும், அவர்கள் குரல்படிகளும் மாற்றங்களும் வீண் சக்கரங்களும் செய்தார்கள் என்றால் தங்களுடைய வம்சத்திலிருந்து. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபியின் விஷயத்திலே எவ்வளவு குதர்க்கங்கள் குரல்படிகள் அவர்கள் செய்திருப்பார்கள். புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ்வுத்தால அந்த யூதர்களுடைய நிலையை நமக்கு விவரிக்கிறார். பாருங்கள், யூதர்களே இவ்வளவு தெளிவான அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பிறகு கூட உள்ளம் இணங்கவில்லையே, உங்களுடைய உள்ளம் இணங்கவில்லையே, மென்மையாக இல்லையே, அதில் என்னுடைய பயம் வரவில்லையே, இவ்வளவு கடுமையான உள்ளமா உங்களுக்கு? அல்லாஹ்வுத்தால பிறகு என்ன சொல்கிறார்? மனிதர்கள் எதை கடுமையான ஒன்று என்று கற்பனை செய்வார்களோ, பொதுவாக நாம் எதை செய்வோம்?
ஒரு கடுமையான ஒன்று என்று ஒரு உள்ளம் என்ன கல்லாதவராக இருப்பது என்று சொல்லுவோமா இல்லை? இறக்கமற்ற உள்ளத்தை இழக்காத ஒரு உள்ளத்தை பார்த்து உன் உள்ளம் என்ன கல்லாதாக இருப்பது என்று அண்ணா சொல்கிறான். உங்களது உள்ளம் கற்களை போன்று பாறைகளை போன்று கடுமையாக இருக்கிறது என்று கூறிவிட்டு அண்ணா சொல்கிறான், இல்லை பாறையை கூட உங்களுக்கு உதாரணமாக சொல்ல முடியாது. காரணம், பாறை கூட எனது அச்சத்தால் எனது பயத்தால் அது அறச் செய்கிறது. எனது பயம் அதிலே ஏற்படும் பொழுது அந்த பாறை கூட வெண்மையாக ஆகிவிடுகிறது. புரியுது, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும் பொழுது அந்த பாறை கூட மென்மையாக இருக்கிறது. எப்படி சொல்கிறான், நீங்கள் பார்த்ததில்லை சில நேரங்களிலே பாறையில் இருந்து ஊற்றுக்கண்கள் பீரிட்டு ஓடும். இந்த பாறை இடையிலிருந்து ஊற்றுக்கண்கள் பீரிட்டு ஓடும். சில நேரங்களிலே பாறையிலிருந்து தண்ணீர் கசியும். சில நேரங்களிலே பாறையிலிருந்து தண்ணீர் கசியும். சில நேரங்களிலே தண்ணீர் பீரிட்டு ஓடும். சில நேரங்களிலே பாறை உருண்டு ஓடும். மேல இருக்கக்கூடிய பாறை உருண்டு கீழே விடும். இப்ப நம்மை பொறுத்தவரை என்ன செய்வோம், அதுக்கு வெளிரங்கமான காரணம் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. படைத்த ரப் சொல்கிறான், அந்த பாறையிலிருந்து தண்ணீர் பீரிடுவதும் பாறையிலிருந்து தண்ணீர் கசிவதும் பாறை உருண்டு விடுவதும் எனது அச்சத்தார் அல்லாஹ்வுடைய பயத்தார். அப்ப அந்த பாறைக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும் போது கூட பாருக்கு என்ன அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுகிறது என்றால், யா அல்லாஹ் என்னை நரகத்தின் கல்லாக ஆக்கிவிடாதே. எப்படி நரக நெருப்புடைய கல்லாக என்னை ஆக்கிவிடாதே. அப்ப அதுக்கு அந்த வேதனை, அந்த நரக நெருப்பில் எரியக்கூடிய கற்களுக்கு அந்த வேதனை தெரியுமா என்றால் வேதனை தெரியாது. இருந்தாலும் உனது பாவைகளை தண்டிக்கக்கூடிய இடத்தில் என்னை வைத்து விடாது என்று அந்த பாவைகள் கூட பயந்து அது அவை அழுகின்றன. அவற்றிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வருகின்றன, தண்ணீர் கசுகின்றன. அந்த பாறை ஒரு இடத்திலிருந்து அதிர்ந்து அந்த நடுக்கத்தால் உருண்டு விடுகிறது. ஆனால் இஸ்ரவேலர்களோ உங்களுடைய உள்ளங்களோ அதைவிட மோசமாக இருக்கிறது. இவ்வளவு அத்தாட்சிகளை நீங்கள் பார்த்ததற்கு பிறகு உங்களது அறிவிலும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், உங்களது கண்களாலும் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு தெளிவாக அத்தாட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக காண்பிக்கப்பட்டதற்கு பிறகு கூட நீங்கள் நபியின் விஷயத்திலே சந்தேகம் கொள்கிறீர்களே. அப்ப இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறான், முஸ்லிம்களே மூமின்களே, உங்களது நபியினுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களது தூதருடைய விஷயத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், அவர்களுடைய பேச்சை நீங்கள் நம்புகிறீர்களா, அவர் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறீர்களா. நீங்கள் தூதர் சொன்னதை நம்பிக்கை கொண்டால் என்னிடத்திலே உங்களுக்கு கண்ணியம். நீங்கள் தூதர் சொன்னதிலே சந்தேகம் கொண்டால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி சபிக்கப்பட்டார்களோ அப்படி சபிக்கப்படுவீர்கள். அப்ப இந்த உண்மத்துடைய கண்ணியம் அல்லாத விடத்திலே நபிக்கு கீழ்படிவதை கொண்டும் நபியின் கூற்றுக்கு கட்டுப்படுவதை கொண்டும் நபியை நம்பிக்கை கொள்வது கொண்டும் தான், நபியினுடைய கூற்றிலே சந்தேகம் கொள்ளுமே ஆனால் இந்த உம்மத் அல்லாஹுவின் பார்வையிலே கேவலமாக கேவலப்பட்டுவிடும். அதைத்தான் அல்லாஹு தாலா நமக்கு தனிப்பனையாக இந்த வசனங்களிலே விட்டுத் தருகிறான். அடுத்து பாருங்க, இப்ப நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி, அஃபத்தும்உன அன் யூமினூ லக்கும் وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. அப்ப அந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு விழிப்புணர்வை தருகிறான். என்ன விழிப்புணர்வு என்றால், நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்துக்கொண்டாலும், பொதுவாக இந்த யூதர்கள் உங்களது பேச்சை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். புரியுதுல்ல? இப்ப அதன் காரணமாக நாம் என்ன பார்க்கிறோம், இந்த இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் சதவீத அடிப்படையிலே பார்த்தால் மற்ற மக்கள் இஸ்லாத்திற்கு வருவதையும் யூதர்களிருந்து இஸ்லாத்திற்கு வருவதையும் பார்த்தால் மற்ற மக்களிலே 1000 பேர் இஸ்லாத்திற்கு வந்தால் யூதர்களிலிருந்து 0.1% தான் இருப்பார்கள் இஸ்லாத்திற்கு வருபவர்கள். ஏன்? அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய சந்தேக நோய், அவர்களது உள்ளங்களிலே இருக்கக்கூடிய ஒரு விதமான பிடிவாதம், அதன் காரணமாக அல்ல அவர்களுடைய உள்ளங்களிலே திரையிட்டு விட்டான், முத்திரையிட்டு விட்டான். அப்ப மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இப்ப சஹாபாக்கள் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார்கள், நம்ம தான் நம்பிக்கை கொண்டோம், இந்த மதினால நம்மளோட வேதக்காரர்களாக வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக நபிமார்களின் வாரிசுகளாக இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்களும் நம்பிக்கை கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும், நமக்கு இந்த யூதர்களிடத்திலே செல்வம் இருக்கிறது, இந்த யூதர்களிடத்திலே படைபலம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது, இவர்களெல்லாம் இஸ்லாமிற்கு உள்ளே வந்துவிட்டால் நாம் முஷ்ரிக்குகளை இணை வைப்பவர்களை எதிர்ப்பதற்கு ரொம்ப பக்க பலமாக இருக்குமே என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் அப்படிலாம் ரொம்ப ஆசைப்படாதீங்க இந்த யூதர்கள் விஷயத்தில், என்ன அப்படி நீங்கள் நம்பி நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா, ஆசைப்படுகிறீர்களா? இல்லை, இவர்கள் அப்படி நீங்கள் ஆசை கொள்வதற்கு ஏற்ப அவர்கள் இஸ்லாமிற்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஏன்? அதற்கு ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று, இந்த மக்கள் இதற்கு முன்பும் வேத வசனங்களை நபிமார்களிடத்திலிருந்து கேட்டு அந்த வேதத்தை பெற்றதற்கு பிறகு கூட அந்த வேதத்தை மாற்றிக்கொண்டிருந்தார்கள், அந்த வேதத்தை திருத்திக் கொண்டிருந்தார்கள், அதன் சட்டங்களை சொற்ப விலைக்கு விற்றுக் கொண்டிருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட, அதாவது மார்க்கத்தை புரோகிதமாக ஆக்கி, மார்க்கத்தை வியாபாரமாக ஆக்கி, இறை சட்டங்களை விற்று வயிற்றுப் பொழப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது இறை சட்டத்தை விற்று வயிற்றுப் பொழப்பு நடத்துறதுனா என்ன, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மக்களுடைய இச்சைக்கு ஏற்ப மாற்றும், மக்களுடைய இச்சைக்கு ஏற்ப. இப்ப ஹராமும் இருக்கும் தெளிவா, அவர் வந்து கேட்பாரு இந்த பக்கம் இப்படி ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொண்டு ஹலால் தான் போங்கன்றது, மக்களுக்கு காசு வாங்கி கொண்டு ஹலாலுடைய பத்துவா கொடுத்தது, ஹராமை ஹலாலாக ஆக்குவது, இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். எனவே இவர்கள் திரும்புவார்களா? இவர்கள் திரும்ப மாட்டார்கள். யார் தங்களது மார்க்கத்தை மாற்றி அந்த மார்க்கத்தை மக்களின் இச்சைக்கு ஏற்ப விற்றுக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் நேர்வழிக்கு வரமாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை உங்களை எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும், உங்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று அவர்களும் அவர்களுடைய பாமரர்களும் இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். நமக்கு முன்னாடி வரும் பொழுது நாங்களும் மூமின் ஆயிரும், நாங்களும் முஸ்லீம் ஆயிரும் என்பதாக பேசுவார்கள். இப்போது மதினாவிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருந்த போது, அப்ப மதினாவிலே முஸ்லீம்களுடைய பலம் கூடிக்கொண்டிருந்த போது, அப்ப முஸ்லீம்களை பார்த்தால் சரி நாங்களும் முஸ்லீம் ஆயிரலாம்னு ஐடியால இருக்கிறோம், நாங்களும் மூமின் ஆயிரலாம்னு ஐடியால இருக்கிறோம், நாங்களும் மூமின் ஆயிரோமே என்றெல்லாம் சொல்லுவார்கள். எப்ப அவர்கள் முஸ்லிம்களை விட்டு விலகி சென்று தங்களுக்குள்ளே தலை கூடுகிறார்களோ, அதாவது அந்த பசங்களை கிண்டல் பண்றதுக்காக வேண்டி நம்ம சொன்னோங்க, ஒண்ணு தெரியாது, சும்மா எது சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க, நம்பிக்கை கொள்றாங்க என்று நபியையும் நபியின் தோழர்களையும் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்? முஸ்லிம்களை பொறுத்தவரை வெள்ளை உள்ளம் உள்ளவர்கள், அவர்கள் எதை சொன்னாலும் நம்பிக்கை கொள்வார்கள். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதனை வீணாக சந்தேகிக்காதே, ஒரு மனிதனின் உள்ளத்தை திரும்பி திரும்பி நீ ஆராயாதே, நீ வெளிப்படையை பார்க்கும்பத்தை எதிரம் விட்டு விட்டு விடு என்று யாரையும் நீ வந்திக்காதே. இப்படித்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவதோ, வெளியே ஒன்றை பேசிவிட்டு உள்ளே ஒன்றை மறைத்துக் கொள்வதோ, அல்லது வஞ்சகம் செய்வதோ, அல்லது வேறு விதமான சூழ்ச்சிகள் செய்வதற்கோ ஒரு இஸ்லாம் ஒரு முஸ்லீமுக்கு அனுமதியே கிடையாது. அப்ப எது உள்ளத்தில் இருக்கிறதோ அதைத்தான் பேச வேண்டும், எதை பேசுகிறோமோ அதுதான் உள்ளத்தில் இருக்க வேண்டும்.
அப்ப நபி அப்படித்தான் இருந்தார்கள், சஹாபாக்களை அப்படித்தான் பழக்கினார்கள். ஏமாற்றுவது வஞ்சிப்பதோ அவர்களது குணம் அல்ல. ஆனா இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களுடைய குணமோ எப்படிப்பட்டது? வஞ்சிப்பது, ஏமாற்றுவது. அப்ப முன்னாடி வந்து நபிக்கு முன்னாடி வந்து மூமின் என்று சொல்வார்கள், அங்க பின்னாடி திரும்பி போனதுக்கு பிறகு சும்மா அவங்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி சொன்னேன் என்று சொல்வார்கள். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ன அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இப்படி அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரியாது என்று. நபிக்கு தெரியாமல் போகலாம், நபி உள்ளங்களை அறிய மாட்டார்கள், திரைக்கு பின்னால் நடப்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமுமா யுஸ்ரூன வமா யுஅலினூன். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவர்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் அறிவான் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய இந்த சதி திட்டத்தை தனது ரசூலுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். நபியே இப்படி அவர்கள் செய்கிறார்கள், உஷாராக இருந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த யூதர்களுடைய தவறான நிலைப்பாட்டை, அவர்களுடைய கெட்ட குணத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன செய்வார்கள்? தௌராத்தை எழுதுகிறோம் என்று கூறி, மூல பிரதியிலிருந்து எழுதி மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று கூறி இவர் இஷ்டத்தில் கதை எழுத ஆரம்பிச்சிருவார். கதை எழுதி அதை அல்லாஹ்வுடைய வேதம் தௌராத் என்று மக்களுக்கு கொடுத்து காசி வாங்கி போட்டுக் கொள்வார்கள். அதே போல அவர்கள் என்ன சொல்வார்கள் மக்களுக்கு மத்தியிலே, பாருங்க நம்ம யூதர்கள், யூதர்கள் என்றால் என்ன? யார்? அப்படியே நேரடியா நபிமார்களுடைய வாரிசிலே வரக்கூடியவர்கள். அப்ப நம்மை பொறுத்தவரை நம்ம இந்த நபியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்றாலும் கூட, இந்த குரானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட, நம்மளை அல்லாஹு தாலா நரகத்தில் போடவே மாட்டான். ஏன்? நம்ம அல்லாஹுக்கு ரொம்ப விஐபி மக்கள், அல்லாஹுக்கு நம்ம ரொம்ப விஐபி மக்கள். அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மேல கோபப்பட்டு நம்மளை உள்ளார போட்டாலும் கூட 40 நாளைக்கு மேல அல்லாஹ் வைக்க மாட்டான், நம்மளை வெளியே கொண்டு வந்துடும் ஜாமீன்ல. இப்படி 40 நாளைக்கு மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஜஹன்னம்ல நரகத்துல வச்சிட மாட்டான், 40 நாள் வச்சுட்டு நம்மளை வெளியே கொண்டு வந்து ஜன்னத்தின் சிறுதோசுல ஊற்றுவான். என்ன திமுருப்பாரு இப்படி சொல்கிறார்கள். வக்காலூலன் சமஸ்தனார்கள் இல்ல ஐயாமும் மாதுதா, ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது 40 நாள் அந்த இஸ்ரவேலர்கள் காலை கொண்டு வணங்கினார்கள் அல்லவா, அவ்வளவு நாளைக்கு தாங்க நமக்கு வேதனை என்று மக்களுக்கு இப்படி தவறான பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் எப்படி துணிவு வரும் மக்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு, அதாவது அல்லாஹ்வுடைய வாக்கத்திலே எல்லை மீறக்கூடிய பாவம் செய்யக்கூடிய துணிவு ஏற்படும். இப்ப ஒரு மனிதனுக்கு படைத்த இறைவன் நீ தப்பு செய்தால் நீ யாராக இருந்தாலும் உன்னை விடமாட்டான், நீ அநியாயம் செய்தால் நிச்சயமாக உன்னை தண்டிப்பான் என்று அறிவுரை சொல்லப்பட்டால் அவன் ஒழுக்கம் உள்ளவனாக மாறுவானா? இதயத்தம் உள்ளவனாக மாறுவானா? நல்லவனாக மாறுவானா? அல்லது இந்தப்பா நீ யார் தெரியுமோ, நீ அல்லாஹ்வுக்கு ரொம்ப க்ளோஸ், நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதே கிடையாது, நீ கண்டிப்பா சொல்றதுக்கு தான் போவ, இப்படி சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை என்னமாகும்? திரும்ப மாட்டார்கள், அக்கிரமத்திற்கு மேல் அக்கிரமம் செய்வார்கள், அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்வார்கள். அவ யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே நடப்பது இல்லை. நீ வட்டி வாங்கிக்கொள், விருத்தாரம் செய்து கொள், இரவெல்லாம் குடித்து கும்மாளம் செய், என்ன வேண்டுமானாலும் தவறுகளை செய்து கொள், வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு முன்னாடி நீ உட்கார்ந்து மண்டி போட்டுட்டா உனக்கு எல்லா மோட்சத்தையும் நாம் தந்து விடுகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு இங்க இருந்து பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க. எப்படி பார்சல் பண்ணி அனுப்புறது பரலோக ராஜ்யத்துக்கு? அப்ப இந்த மாதிரியான மாயையை உண்டாக்கியவுடன் இது எப்படி இருக்கு கேட்கிறவங்களுக்கு, பாமரவர்களுக்கு? அடையப்பா நம்ம என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா, ஒரு வாரம் ஃபுல்லா குண்டி கும்மாளம் உபச்சாரம் என்ன வேணாலும் அநியாயம் பண்ணிக்க, யாரை வேணாலும் கொண்டிருக்க, யாரை வேணாலும் சுத்திக்க, யாரை வேணாலும் தேடிக்க, கடைசியில ஞாயிற்றுக்கிழமையில போய் அப்படியே உட்கார்ந்துட்டு என்னென்னமோ உடனே வந்துட்டோம்னா நம்மளை எல்லாரையும் நம்ம நம்மளை அப்படியே தழுவிட்டாரு. யாரு? பாதிரியார் நம்மளை தழுவிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தா அவன் என்ன செய்வான் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை விட ஒரு அயோக்கியம் இருப்பானா? இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அந்த யூதர்கள் அந்த காலத்திலிருந்து செயல்படுத்திக் கொண்டு வந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இப்படி கேட்கிறான் பாருங்க, ஓஹோ உங்களுக்கு அப்படி வேற நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று நீங்கள் சொல்வதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து விசேஷமான உடன்படிக்கை ஏதாவது நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துட்டானா? அல்லது நீங்கள் பொய்யாக அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறீர்களா? இப்படி கேள்வி கேட்கிறான் பாருங்க. நான் அப்படி சொன்னதா தௌராத்தில் இருக்கிறதா? நான் அப்படி கூறியதாக இன்ஜீனியர் இருக்கிறதா? எங்கே நான் உங்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறேன்? நீங்கள் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், நீங்க எது செஞ்சாலும் உங்களை மன்னித்து விடுவேன் என்று நான் எங்கே உங்களுக்கு சொன்னேன்? கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லாம் அப்படி கிடையாது, ஒரு காலம் அப்படி அறவே அப்படி கிடையாது. மண் கசப செய்ய எவன் ஒரு தீமையை செய்வானோ, தீமை செய்வதே அவனுடைய வாழ்க்கையாக ஆகிவிட்டதோ, பாவமே அவனது வாழ்க்கையாக ஆகிவிட்டதோ, அவன் நரகத்தில் தான் சேருவான், அவன் நரகத்தை உடையவன் தான். அவன் அது நிரந்தரமாக இருப்பான், தப்பிக்கவே முடியாது. யாரா இருந்தாலும், நபியின் மகனாக இருந்தால் என்ன, நபியின் பேரனாக இருந்தால் என்ன, பிள்ளையாக இருந்தால் என்ன, வாரிசாக இருந்தால் என்ன, மனுஷா வழியாக இருந்தால் என்ன, தீமை செய்தால், தீமையே உனது வாழ்க்கையாக ஆகிவிட்டால் நரகம் தான். வல்லதீர் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் கொண்டு நற்கர்மங்களை நல்ல காரியங்களை செய்தால் உலாய் சொர்க்கம் கிடைக்கும். நீங்கள் சொர்க்கத்தை உடையவர்கள், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களுக்கு எச்சரிக்கை செய்வதன் மூலமாக நமக்கும் எச்சரிக்கை செய்கிறார். அதில் முதலாவதாக, எந்த ஒரு வம்சத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ, அரபு குலத்தில் குரைஷி வம்சத்திலே, அவர்களுக்கு இங்கே எச்சரிக்கை மறைந்திருக்கிறது. என்ன எச்சரிக்கை மறைந்திருக்கிறது? உங்கள் குலத்திலே, உங்கள் வம்சத்திலே நபி அனுப்பப்பட்டு விட்டதால் நீங்கள் நாளை மறுமையிலே நீங்கள் காஃபிர்களாக இருந்தும் முஷ்ரிக்களாக இருந்தும் தப்பித்து விடலாம் என்று எண்ணாதீர்கள். அப்படி சில பேருக்கு என்ன வந்துச்சு? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, வாங்க. ஓ, அப்படி இல்லாம வேற என்ன இருக்குது உங்களுக்கு? சஃபியா வாங்க, அபு தாலிபே வாங்க, என்னுடைய சாச்சா மக்களே வாங்க, மாமி மக்களே வாங்க, எல்லாம் வாங்க. சொல்ற கேட்டு ஒரு ஒருத்தரையும் பேரை சொல்லி பேரை சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், நான் மறுமையில் உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியாது, நான் மறுமையில் உங்களை காக்க முடியாது, துன்யாவுடைய செல்வத்தில் எதை வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே எண்ணிக்கொண்டே வந்து ரசூலுல்லாஹிஸ்ரம் ஏன் ஃபாத்திமா சந்தித்த முஹம்மதி, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவை யாரை பார்த்து, தன் மகளை பார்த்து சொல்கிறார்கள், என் மகள் ஃபாத்திமாவே நீ அல்லாவை பயந்து கொள், மறுமையில் நான் உனக்கு எந்த நன்மையும் தர முடியாது. அல்லாஹுவை நீ பயந்து கொள், அல்லாவிடம் நான் உனக்கு எதையும், அல்லாவை விட்டு உன்னை தேவையற்றவளாக நான் ஆக்கிவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். இப்ப நமக்கு என்ன? அப்ப நாம் மூமின்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிவிடுவதால் மட்டும், நபியுடைய உம்மத்திலே நாம் பிறந்தவர்கள் என்று பெயர் சொல்லிக் கொள்வதால் மட்டும் தப்பித்து விட முடியாது மறுமையிலே. எதை கொண்டுதான் தப்பிக்க முடியும்? உண்மையான ஈமானும் நிறைவான அமலும் நற்கர்மங்களும் இருந்தால்தான் தப்பிக்க முடியும். யூதர்களை போல நீங்களும் பெருமை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி தீன் வழி நடப்போம், ஜிந்தாபா, ஈட்டி முளை நின்றாலும் ஈமானை விடமாட்டோம் அப்படின்னு வருஷத்துக்கு ஒருவர் ஒப்பந்தம் போட்டுவிட்டு கடைசியில பள்ளிவாசல்லால காணும், மஸ்ஜிதுலால காணும், ஜகாத்தை காணும், சதகாவை காணும், ஹலால காணும், வியாபாரத்தில் ஹராமு, தொழில ஹராமு, எல்லா சரியத்துடைய சட்டத்துக்கு மீறுதல் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதப்பான் காஃபிர வச்சு, இப்படி யாரை வச்சு உதப்பான்? இன்னைக்கு எதுக்கு உத வாங்குற நம்ம, எதுக்காக நீங்க உத வாங்கிட்டு இருக்க சொல்லுங்க. எதுக்கு உதவிக்கிறோம், எதுக்கு எதுக்கு உத வாங்குறோம்? இப்ப ஸ்கூல்ல யாரா உதப்பாங்க, தப்பு செய்யறோம், புரியுதா? இப்ப நம்ம எதுக்கு உதவாங்க சொல்லுங்க. முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்திற்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், உன்னை சுழுக்கெடுத்தான், உன்னை சுழுக்கெடுத்தான், வீடுகள் சினிமா கொட்டைகளாக மாறிவிட்டன, முஸ்லீம் வாலிபர்கள் குடிகாரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம் பெண்கள் விபச்சாரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்படுவதில்லை, அனைத்து எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொள்கிறார்கள், குர்ஆனை மட்டும் திறந்து படிப்பதில்லை. நபியினுடைய குர்ஆனையே திறந்து படிக்கவில்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் பத்தி என்ன சொல்வது, சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறு பத்தி என்ன சொல்வது, எல்லா காஃபிர் ஹராமி நம்பர் ஒன் அவங்களுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்கிறீங்க படிச்சுக்கிறீங்க. அபூபக்கருடைய வரலாறு தெரியவில்லை, உமருடைய வரலாறு தெரியவில்லை, உஸ்மானுடைய வரலாறு தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் தெரியவில்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பத்து பேர் உங்க முகந்தால நீங்க எடுத்துக்கணும், விருந்துக்கு கூப்பிடுங்க, அது வெறும் டீ காபி பிஸ்கட் எடுத்து அவங்களை கூப்பிட்டு ஒரு டீ காபி பிஸ்கட் கொடுத்துட்டு அல்லது கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேரையும் ஒரு பேனா ஒரு பேப்பர் கொடுத்து குல்வல்லாஹு அஹத் சூராவ எழுதி அதுக்கு அர்த்தம் கேட்டது, சூரத்துல் ஃபாத்திஹாவை எழுதி அதுக்கு அர்த்தம் கேட்டுங்க. சரி, எழுத கூட வேணாம், நான் அரபில தமிழ்லயே அதுக்கு அர்த்தத்தை கரெக்டா தோராயமா கிடையாது, உள்ளது உள்ளபடி கரெக்டா மனப்பாடம் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அர்த்தத்தை கேட்டுங்க. அப்புறம் எதுக்கு அடிவாங்க சொல்லி, அது எங்க நடந்தாலும் சரி, எங்கே அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மேல ரொம்ப கருணை உள்ளவங்க, நமக்கு அல்லாஹ் நல்லா தெரியும் நம்ம சோதனையை தாங்க மாட்டோம்னு சொல்லி, சோதனையை நம்ம தாங்க மாட்டோம்னு அல்லாஹ் நல்லா தெரியும். இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காஃபிர் மூலமா அடி வாங்க வைக்கிறான்னு சொன்னா அப்ப அந்த அளவுக்கு நம்ம கெட்டு போயிருவோம். எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு நாம் கெட்டு போயிருக்கிறோம். அல்லாஹ் தர்காக்கள் கலாச்சாரம், சிறுக்கு கலாச்சாரம், முகமது பத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவற்றையெல்லாம் நாம் சரி செய்வதற்காகவே எழவில்லை, தயாராகவில்லை. எல்லாருக்கும் நம்முடைய ஊருக்கான் வயிறு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அல்லா சொன்னா இவனுக்கு சுருக்கு எடுத்தாத இவன் சரியாகும், இவனுக்கு முதல் குட்டாத சரியாகும், அல்லா பாதுகாப்பானா. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு சாதகமான ஆட்சி இல்லாததுதான் அப்படின்னு புதுசா யாராவது கண்டுபிடிப்பாங்க. சாதகமான ஆட்சி பாதகமான ஆட்சி என்று அமைப்பது யார், உருவாக்குவது யார், யார் அதை ஏற்படுத்துவது, அல்லாஹ் ரப்பலாலமீன் ஏற்படுத்துகிறார், உன்னால ஏற்படுத்த முடியாது. قل الله مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء. ஆட்சியில் உட்கார வைப்பதும் ஆட்சியில் இருந்து தூக்கி எறிந்து வெளியே போடுவதும் யாருடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தெளிவான அறிவிப்பை நமக்கு மூன்றால் கூறிவிட்டார், இப்படி செஞ்சா இப்படி நடக்கும், இப்படி செஞ்சா இப்படி நடக்கும். நம்பி சொல்லிவிட்டார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை ஏறி தீமையை தடுத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான், நன்மையை ஏறி தீமையை தடுக்கவில்லை என்றால் அநியாயக்கார அரசனை அல்லாஹ் தாக்குவான். அப்போது நீங்கள் துவா கேட்கிறீர்கள், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களது சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என்று அவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்கள். அப்ப எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களோ, இனி நீங்க எங்க போய் அதுக்கு இரக்கம் தேடுவீங்க, விடிவு காலம் தேடுவீர்கள், தேட முடியாது. இப்ப அல்லாஹு தஆலா நமக்கு இதைத்தான் சொல்லுகிறான். இப்படி முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு பெருமை பெருகிட்டு, நான் முஸ்லீம் அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய், நான் ரசூல்லாவுடைய உம்மத்து நீ எனக்கு உதவி செய்யினா உன்ட்ட அமல் இருக்கிறதா, நான் உதவி செய்வதற்கு அல்லாஹ் நம்முடைய ரசிப்பதற்கு அமல் இருக்கிறதா. இது இஸ்லாம், இது இது இந்த மதம் அல்ல, கிறிஸ்தவ மதம் அல்ல. நீ பேருக்கு கிறிஸ்தவன் ஆகிட்டா போதும், நாளைக்கு ஈசா நபி உன்னை பூச்சி கொண்டு போய் சொர்க்கத்தில் போட்டுருவாங்கன்னு சொல்லுது. நீ பேருக்கு யகூதியா இருந்தா போதும், நாளைக்கு மூசா நபி உன்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுது. இது இஸ்லாம், இது ஈமான். இது இங்கே ஈமான் இருக்க வேண்டும், இங்கே இஸ்லாம் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தத்திலே இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய அமல் இருக்க வேண்டும், அப்பத்தான் உங்களுக்கு இல்லைன்னா அல்லாஹ்வுடைய உதவி நின்று போயிடும், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நின்று போயிடும்.
புனையிலே அல்லாஹ் நிறுத்தி காட்டினார்,
உஹதிலே அல்லாஹ் நிறுத்தி காட்டி, உஹதிலே அல்லாஹ் நிறுத்தி காட்டினார்,
அஹ்தாபிலே அல்லாஹ் சோதித்து காட்டினார்.
அப்ப எல்லா உதாரணங்களையும் அல்லாஹ்
காலத்திலேயே நமக்கு நடத்தி
காட்டிவிட்டான். இப்ப அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல 83வது
வசனத்துல
எப்படியெல்லாம் யூதர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது, அவர்கள் எப்படியெல்லாம் அந்த அறிவுரைகளை அலட்சியம் செய்தார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்லும் போது, நபியே இந்த இஸ்ரவேலர்களிடத்துல وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ ثُمَّ تَوَلَّيْتُمْ إِلَّا قَلِيلًا مِنْكُمْ وَأَنْتُمْ مُعْرِضُونَ.
இப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், நபியே இந்த இஸ்ரவேலர்களிடத்திலே நாம் குறிப்பிட்ட சில ஒப்பந்தங்களை வாங்கினோம். இந்த ஒப்பந்தங்கள் எப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் என்றால், அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களிடத்திலும் அவர்களுடைய உம்மத்திடத்திலும் இந்த ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் தான் ஷரீஅத்துடைய அடிப்படை சட்டங்கள். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள், அவற்றினுடைய அடிப்படைகள் அவை என்ன? அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அவர்களை அல்லாவுடைய மகன் என்று அவர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கினார்கள். அதற்கு பிறகு உள்ள எல்லா பாதிரிகளையும் அவர்கள் வணங்கினார்கள், சிலுவையையும் வணங்கினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை வணங்கினார்கள். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய அந்த முதல் ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்தார்கள். இன்றைக்கு இதே பாவத்தை முஸ்லிம்கள் செய்கிறார்களா இல்லையா? நம்முடைய ஷஹாதாவின் முதல் வார்த்தையே என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர அல்லாஹ்வையும் வணங்குவோம், அவனுடைய இறையரசர்களையும் வணங்குவோம், அல்லாவையும் வணங்குவோம், நாங்க யாரெல்லாம் மறுக்கிறோமோ அவர்களையும் வணங்குவோம். எப்படி வணங்குகிறார்கள்? கிறிஸ்தவர்களோ யூதர்களோ உயிரா இருக்கும் போதே வணங்கி கொண்டிருந்தார்கள். நம்மவும் அவங்களை மூத்தாக்கி கபரில் வச்சவனும் வணங்கலாம். இங்கே கபருக்கு சென்று அங்கே அவர்களுக்கு பூ போடுவதோ, மாலை போடுவதோ, கபரை சுற்றுவதோ, அங்கே நின்று துவா கேட்பதோ, அவர்களுக்காக நேர்த்தி செய்வதோ, அல்லது அவர்களுடைய வசீலாவை கொண்டு அல்லாவிடத்தில் கேட்பதோ, இவையெல்லாம் அந்த கபுராளிகளை இறந்து விட்டவர்களை வணங்குவது என்ற ஷிர்க் என்ற குற்றத்திலே வரும். புரியுதா? அப்ப அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஷிர்கை செய்தார்கள், நீங்களும் ஷிர்கை செய்கிறீர்கள். அப்ப இந்த விஷயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன ஒரு பெரிய சீர்திருத்த அந்த கொள்கையை சொல்லித் தருகிறார் என்றால், எங்கே சீர்திருத்தம் தௌஹீதின் அடிப்படையிலே அமையவில்லையோ அது சீர்திருத்தமே கிடையாது. இப்படி முதலிலே எது சரியாக வேண்டும்? தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் சரியாக வேண்டும். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அத்தனை பொய்யான விஷயங்களில் இருந்து முஸ்லிம்கள் விலகியாக வேண்டும். இந்த மார்க்கம் இதனுடைய தௌஹீத் சுத்தமாக வேண்டும். அப்படி இல்லாமல் இங்கே நீங்கள் ஷிர்கை கலந்து கொண்டு, குஃப்ரை கலந்து கொண்டு நீங்கள் இருக்க முடியாது. தெளிவாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, பெற்றோருக்கு நீங்கள் உதவியாளர்களாக, நன்மை செய்பவர்களாக, அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது உபதேசம் இஸ்ரவேலர்களிடத்திலே அல்லாஹ் வாங்கியது. அப்ப இந்த உபதேசம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்மை செய்பவனாக, அவர்கள் மீது கருணை கொண்டவனாக, அவர்கள் மீது கடுகடுப்பையோ வெறுப்பையோ காட்டாதவனாக இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே பெற்றோருடைய ஹக்கு, பெற்றோர்களுடைய உரிமைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் சூதரே, நான் யாரோடு ரொம்ப அன்பாக, கருணையாக, பாசமாக, பரிவாக பழக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்? உன் தாய்.
அவர் கேட்கிறார் அடுத்த காரசூரல்லா யார் என்று? உன் தாய். அவர் கேட்கிறார் அல்லாவின் தூதரே அடுத்து யார் என்று? உன் தாய். இப்படி மூன்று முறை சொன்னதற்கு பிறகு அல்லாவின் தூதரே அடுத்து யார் என்று கேட்கும் போது உன் தந்தை என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் ரஹ்மானுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி பெற்றோர் தந்தையின் மகிழ்ச்சியிலே இருக்கிறது, அல்லாவுடைய கோபம் தந்தையின் கோபத்திலே இருக்கிறது. அல்லாவுடைய கோபம் தந்தையின் கோபத்திலே இருக்கிறது, அல்லாவுடைய மகிழ்ச்சி தந்தையின் மகிழ்ச்சியிலே இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஒரு தோழர் வருகிறார், அல்லாவின் தூதரே நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? ஜிஹாதுக்காக வந்திருக்கிறேன், உங்களுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் ஜிஹாதுக்கு அனுப்புங்கள். நான் அப்படி வரும்போது என் தாய் தந்தை மறுத்தார்கள், அனுமதிக்கவில்லை. நான் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் கண்டிப்பாக உங்களிடத்தில் வருவேன் என்று கூறினேன். அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், அழுதாலும் பரவாயில்லை என்று நான் உங்களிடத்தில் வந்துவிட்டேன் அல்லாவின் தூதரே என்று சொல்கிறார்கள். ரசூல் சொல்லாலும் ஒன்ன மாதிரி ஆளுதான் நமக்கு தேவை. எப்படி ஒன்ன மாதிரி ஆளுதான் நமக்கு தேவைன்னு சொன்னாங்களா? திருமச்சன் உடனே அவர்களிடத்தில் அவர்களை அழ வைத்தது போன்று அவர்களை சிரிக்கவை. உடனே அவர்களிடத்தில் திருமச்சன் அவர்களை அழ வைத்தது போன்று அவர்களை சிரிக்கவை. இன்னொருத்தர் வரார், யார் சொன்ன ஜிஹால் பண்ண வந்திருக்கிறார் சொல்லிட்டு அம்மா அப்பா எல்லாத்தையும் உட்கொடுத்தார்கள். உனது ஜிஹாதின் நன்மையை அவர்களுக்கு பணிமுறை செய்து அடைந்து கொள். உனது ஜிஹாதின் நன்மையை அவர்களுக்கு பணிமுறை செய்து அடைந்து கொள் என்று சொன்னார்கள். இன்றைய முஸ்லிம்களிடத்திலும் இந்த பழக்கம் இப்போது குறைந்து கொண்டே வருகிறது. தாய் தந்தைக்கு மரியாதை செய்வது என்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது தேடி மருந்துகாவது கிடைக்குமா என்று தேடக்கூடிய நிலையில்தான் நாம் இருக்கிறோம். காப்பிர்களோடு வாழ்ந்து முஷ்ரிக்குகளோடு வாழ்ந்து அவர்களது கல்வியை படித்து தேடக்கூடிய இந்த முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே அம்மா அத்தாவை மதிக்கிறதுங்கிறது அறவே கிடையாது. அம்மா அத்தாவை மதிக்கிறதுங்கிறது மருந்து கூட கிடைக்க மாட்டேங்குது. சொல்றது தப்பா கட்டறங்க என்ன எதிர்த்து பேசுவது அல்ல. எப்படி சொல்கிறான், தாய் தந்தையிடத்தில் ஒரு எஜமான இடத்திலே ஒரு அடிமை எப்படி பேசுவாரோ அப்படி பேச வேண்டும். தாய் இந்த இடத்துல எப்படி பேச வேண்டும்? ஒரு பெரிய எஜமானத்த ஒரு சாதாரணமான அடிமை எப்படி பேசணும்? எப்படி குனிந்து பேசுவார், வணக்கமாக பேசுவார், எந்த அளவுக்கு தாய் தந்தைகளை அவங்களுடைய கண்ணுக்கு நேரம் கூர்ந்தே பார்க்கக்கூடாது. எப்போதும் எப்படிதான் இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி தலையை தாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும். அவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நாங்கள் உட்காரக்கூடாது, அவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி பெற்றோருக்கு நீங்கள் பணிபுரிய செய்ய வேண்டும். அப்போ ஒரு ஒரு இஸ்ரேலர்களுடைய ஒரு நிகழ்ச்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. மூணு பேர் புகையில போய் மாட்டிக்கிறாங்க, சரியா? அப்போ ஒருத்தர் என்ன சொன்னார், அல்லாட்ட உனக்கு தெரியும் நான் ஆடு மேய்க்க போய் ஆற்றுல அமைச்சிட்டு பால் தரத்துக்கு கொண்டு வந்தா அத்தை அம்மாவுக்கு கொடுக்காம அத்தை அம்மாவுக்கு கொடுக்காம
உண்மையிலே கொடுக்க மாட்டோம். நான் குடிக்கிறது என்ன யாருக்கு? என் பச்சை குழந்தை எனக்கு நான் கொடுக்க மாட்டேன், என் மனைவிக்கு கொடுக்க மாட்டேன், எங்க அத்தா அம்மா கொடுத்து தான் கொடுக்கணும். இங்க உட்ட இங்க இங்க எப்படி முதல்ல இங்க எல்லா டீசர்ட்டும் வருது, அதுக்கப்புறம் பாப்போம் அத்தா அம்மா பின்னாடி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. உனது சொல்றதுக்கு அல்லா பரக்கத்து செய்ய மாட்டான், உனது வாழ்க்கையில் அல்லா பரக்கத்து செய்ய மாட்டான், உனது பெயரில் அல்லா பரக்கத்து செய்ய மாட்டான். அல்லா இடத்திலே கேவலப்பட்டவனாக இருப்பார், அல்லாவிடத்தில் கேவலப்பட்டவனாக இருப்பார். தாய் தந்தைக்கு செலவழிப்பதிலே எவன் கருணித்தனம் காட்டுகிறாரோ அவனை விட அல்லாவுடைய பார்வையிலே ஒரு துர்பாக்கியவன் யாரும் இல்லை. அப்ப அந்த மனிதர் சொல்றார் அல்லாட்ட, அல்லா இப்படி நான் செய்வேன் தெரியுமா, உடனே நான் ஒரு நாள் ஆடு வச்சுட்டு வரவுக்கு போனா ஆடு இலை கிடைக்காம ஒரு கொஞ்ச நேரம் தேங்கி போய் கிடைச்சேன். திரும்ப ஊழியர் வரதுக்குள்ளார எங்க அக்கா அம்மா எல்லாம் தூங்கிட்டாங்க. என் பிள்ளைங்க பசியா இருக்கு, பால் போயிருச்சு, நான் கொடுக்கறேன்ல கொடுக்கலையே, அது கதர்ந்துச்சு அல்லா கொடுக்கறா கொடுக்கலையே, எங்க அக்கா அம்மா தூங்கிட்டாங்க, அவங்கள சொந்தம் செஞ்சிருந்தோம் இருக்குடா என்று நான் எழுதவும் இந்த அல்லா. ஆனா அவங்களுக்கு கொடுக்காம என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கறேன்ல, இப்படியே சுகமாயிருச்சு அல்ல, அவனுக்கு தெரியுமா இல்லையா அல்ல, நீ பாத்துட்டு தானே இல்ல, எனக்கு இந்த மலைய இந்த பாலையை நினைச்சு அல்ல அதுக்கு செஞ்சார் அல்ல. உடனே ஒன் கேட்டுக்கிட்டான் இப்படி ஒரு இடத்துக்கு தெரிஞ்சா அந்த பாலை தெரியும சம்பவம் இல்லாதோ உங்களுக்கு தெரியுமா சம்பவம் தெரியல தம்பி யாரு நீ சொல்லிக் கொடுக்கிறது அவங்களுக்கு தெரியவில்லை அவர் மாதிரி சொல்லி மாதிரி சம்பவத்தை நீ கேட்க அண்ணா தரம் அந்த பாறையில் வந்து ஒன் தேட அந்த பாறை பாலை கடவுள் தொடர்ந்து தொடர்ந்து எல்லாம் அந்த சிஸ்டம் வந்து ஒரு ரிமோட் கட்டுருவேன் இந்த ரப்பர் இருந்து ரிமோட் கட்டு அல்ல ஒன் தேட முழுங்கன்னு சொன்னா பாறை அப்படியே போயிட்டு அடுத்து அல்லா சொல்கிறான் வகிர் குருபா உனது சொந்தக்காரர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் எல்லாம் இருக்கிறே நமக்கு எப்படி என்ன நமக்கு சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கிறதா முதல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுடைய பிள்ளைகள் அப்புறம் உன்னுடைய அச்சாவுடன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் அப்புறம் உங்க அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு நீங்க கூறுவோம் அப்படின்னு அக்கா சொன்னான். இது என்ன இவ்வளவு பெரிய பொங்குவத்தை நமக்கு என்ன மிஞ்சிருது, எப்படி இவ்வளவு பங்கு இவ்வளவு பெரிய பங்கு வச்சோம்னா நமக்கு எப்படி மிஞ்சிருது, அது நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்றவரைக்கும் கூட எவ்வளவு கொடுத்துட்டு இருப்பார் இந்த ஒரு மேடத்தை கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா அதோட முடிச்சுங்க என்ன ஆயுதம் அவ்வளவுதான். இப்ப ரிமோட் பண்றது அந்த மாதிரி ரிமோட் பண்றது என்னவே நீங்க சும்மா சும்மா சம்பாதிச்சு இப்படியே உங்க அண்ணனுக்கு உங்க தங்கச்சிக்கு உங்க அச்சாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நீங்க செலவு பண்ணிட்டேன் நமக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுல நமக்கு ஒரு புள்ள வந்துருச்சுல இதை யாரு பாதுகாக்கிறது நமது சகோதரிகளை பொறுத்தவரை இந்த சமூகத்தில் கஞ்ச இப்படியே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தர்ம சிந்தனை குறிப்பாக பெண்களிடத்திலே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. துன்யாவுடைய மோகம் எப்படி துன்யாவுடைய மோகம் ஒரு பைசாவுக்கு செலவழிக்க கிடையாது. சொல்லுக்கு கொடுத்துட்டு வீட்டுல வந்து சொல்லி தன்ன பிள்ளைங்க தன்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீ பாட்டு வீட்டுல வந்து சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சமுதாயத்திலே மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா பெண்கள் கணவன் ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஏதாவது சில நேரத்தில் தர்மம் செய்து தர்மாக்கம் வந்தாலும் கூட அதற்கு அதை எடுத்து கொண்டு போய் கொடுங்க இதற்கு இதை எடுத்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அந்த அளவிற்கு தூண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு தலைகீழா மாறிக்கிட்டே இருந்து சொன்னார். எப்படி இந்த கருமித்தனம் புகழ்த்தனம் சொந்தத்துக்கு செலவழிக்கக்கூடிய அந்த குணம் இல்லையோ, கோடி கோடிய சம்பாதிச்சாலும் சரி அந்த செல்வத்தில் வரக்கு இருக்காது. இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் டாக்டர் என்ன போய் கொடுக்குறாங்க, டாக்டர் அந்த யாரும் டாக்டருக்கு அதிகமா செலவழிக்கிறான்னு சொன்னா எவன் பெரிய பணக்காரனோ அவன் தான் நிறைய டாக்டர் செலவழிக்கிறான். ஏன் எந்த பெரிய பணக்கார தனது உறவுகளுக்கு கொடுக்கவில்லையோ ஏழைகளுக்கு கொடுக்கவில்லையோ எப்படியோ அல்லா முடிவு பண்ணா அதை சேர்ந்து அந்த காசை கறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைகளை எழுதியுமா அல்ல ரொம்ப நாளைக்கு நீ கொடுக்கலையா பார்க்கிறோம். ஒரு ஏழைக்கு உறவினருக்கோ தனது அறிமுகமானவருக்கோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தவர்களுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கடைசியில் டாக்டர் போய் இதுவும் வேணுமா இன்னும் வேணுமான்னு கேட்கிற அளவுக்கு எத்தனை சின்ன சின்ன நோய்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நீங்க இன்ஷா அல்லா அல்லாவுடைய ரஹ்மத்தை ஆறுதல் வைத்து அல்லா அந்த செல்வத்தை பிடிக்குவதற்கு முன்பாக விருப்பத்தோடு உங்களுக்கு ஏழை உறவினர்களுக்கு கொடுத்துக் கொண்டு வருவீர்கள் என்றால் ரெண்டு ஒன்று நோயிலிருந்து அல்லா பாதுகாப்பான், முசீபத்திலிருந்து அல்லா பாதுகாப்பான், மனத்தை ராகத்தை அல்லா வச்சுப்பான். அது மட்டுமல்ல உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களை நேசிப்பார்கள் மரியாதை செய்வார்கள். இல்ல அவன் அண்ணனா வந்து எனக்கு என்ன பிறகு பாருங்க என்ன மாதிரி வீடை கட்டியிருக்கான், ஒரு 10 ரூபாய் எனக்கு கொடுத்திருப்பானா என் பிள்ளைக்கு கொடுத்திருப்பானா சொல்லுவாங்க. அவர்களுடைய அந்த ஏற்கனவே சாபத்திற்கு போதுமானது, அவர்களுடைய அந்த ஏற்கனவே சாபத்திற்கு போதுமானது. அதுதான் எத்தனையோ செல்வந்தது நீங்களே வச்சிருந்தீங்க, இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆளாகிட்டே இருக்கீங்க. இப்ப உங்களுடைய தம்பியோ அண்ணனோ அக்காவோ தலைச்சியோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க பிள்ளைங்க படிக்காம இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுவாங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அல்லாஹ் ஹுத்தாலா உங்களுக்கு பெரிய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுக்கலாம். அது நம்ம அண்ணன் வீட்டுல, நம்ம அக்கா வீட்டுல, நம்ம தங்கச்சி வீட்டுல, நம்முடைய சாட்சி வீட்டுல ஒருத்தர் வந்து ஒரு பையன் இருந்தானே, நம்ம சாட்சி வீட்டு தம்பி ஒருத்தர் இருந்தானே, நம்ம சாட்சி வீட்டு அண்ணன் ஒருத்தர் இருந்தானே, அவன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஏதாவது கொடுப்போம் வைப்போம் என்ற சிந்தனை வருகிறதா, சிந்தனை வருவதில்லை. அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறான், அவர்களுடைய முகத்திலே உள்ள அந்த ஈமானுடைய நூல் போகிறது. அவர்களுக்கு அந்த சமூகத்திலே அவர்களுடைய குடும்பத்திலே துஆக்கள் கிடைப்பது கிடையாது. கண்டிப்பா அல்லாஹ் ஒரு நேரத்தில் முடிவு செஞ்சு அவன் காசை எப்படி கறக்கணுமோ வெளியாக்கணுமோ வெளியாகணும். இங்க வெளியாக்குவான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போச்சு அவனுக்கு தினைக்கு பில்லு கட்ட வச்சுட்டே இருப்பான். இன்னைக்கு நீங்க பைபாஸ் ஆபரேஷன் பைபாஸ் நம்ம ஊர்லாம் ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல பைபாஸ் சொல்லுவாங்க பார்த்தா இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் பைபாஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கஜா எங்க பைபாஸ் ஹார்ட்ல பைபாஸ் சுகாதாரம் 5 லட்சம் 10 லட்சம் இன்னும் போய்கிட்டே இருக்கு. நல்லா பாதுகாக்க அப்ப வசூல் குடும்பம் யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு உறவுகளுக்கு கொடுங்கள். வல்யதாமா யாருக்கு யாருக்கு அனாதைகளுக்கு அடுத்தது எத்தீன்களுக்கு சேரும். எத்தீன்களுக்கு என்ன செய்யணும், அத்தா இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு தேடி கொடுங்கள். கடைசி அல்லா சொல்லாம் சம்பாதிக்க இயலாத வியாபாரம் செய்வதற்கு சக்தியற்ற வறுமையில் அவர்களை தேடி சென்று நீங்கள் கொடுங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்ன யூதர்களை நீங்கள் செய்தீர்களா என்றால் செய்யவில்லை. அடுத்து சொன்னா மக்களிடத்தில் பேசும்போது அழகிய நல்ல பேச்சுகளை பேசுங்கள், அவர்களுடைய சண்டை சக்கரவு செய்யாதீர்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இதுக்கு மேல முன்னாடிதான் தர்மத்தை சொல்லிட்டே வர நபின் தர்மத்தை இதுக்கு மேல ஏன் அண்ணா இப்படி பிரிக்கிறார், நம்ம பல பேர் எடுத்துருந்தோம் அதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் 7000 ரூபாய் 8000 ரூபாய் 3000 ரூபாய் 3000 ரூபாய் இவங்க எல்லாம் பொதுவா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம மேலாம் தர்மம் கிடையாது, நம்ம மேலாம் தர்மம் கடமை இல்லை, லட்சலட்சமா பட்டு லட்சம் வாங்குறவங்கன்னா தர்மம் கொடுக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க.
சரியா இல்லையா?
ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வந்தாரு, ஒரு 3000 ரூபாய் சம்பளம் வந்தாரு, அவர் நினைப்பாரா என்ன நம்ம தர்மம் கொடுக்கணும் சொல்லிட்டு? சில பேர் ஒரு 10 பேருக்கு 50 பேருக்கு அப்படி யாராவது கேட்டா அப்படி கொடுத்துட்டு போற மாதிரி சில பேர் இருக்கலாம்
இருக்காங்களே.
என்றைக்காவது இந்த மாதிரி குறைஞ்ச சம்பளம் வாங்குறோம் நம்ம, ஒரு 500 ரூபாய் கொண்டு ஒரு மசூதியில கொடுத்தோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க மனசு வச்சிருக்கோம்
தயாரி கேட்க
அப்படி ரூபாய் நீங்களே வச்சு பாருங்க.
கண்டிப்பா நீங்க எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம ஏழையா இருந்தாலும் கூட தர்மம் செய்யுங்க. நம்ம கடன் கெடுத்த பக்கீர் பண்ணது, பக்கீருக்கு மேல பக்கீர், நமக்கு மேல பக்கீரியாலும் கூட நம்ம தர்மம் செய்யணும். ஒரு சகாபி கேட்டா சொல்ற, யார் சொன்னா நீங்க பாட்டு இப்படி தர்மம் செய்ய தர்மம் செய்ய சொன்னா எனக்கு பொழப்பே இல்லை, நான் எங்க தர்மம் செய்யணும், எனக்கு பொழப்பே இல்லை, நான் எங்க தர்மம் செய்யணும், பொழப்பே இல்லையா? ஒரு கோடாரி எடுத்து இந்த காட்டுக்கு போகும், விரல்கள் எடுத்து சுமந்துக்கிட்டு வா விட்டு, அதுல காத்து வரும்ல அந்த காற்றை எடுத்து நீ தர்மம் செய், உனக்கு அந்த கை கொடுத்துருந்தாங்க, எங்கேயாவது கூலி வேலைச்சு கெட்டியாவது கூலி வேலைச்சு, அதுல உனக்கு ஏதாவது கிடைக்கும் அதை தர்மம் செய், சும்மா எல்லாரும் தர்மம் செய்ய ஆரம்பிச்சு. ஒருத்தர் சொன்னார், யார சொன்னா எந்த வேலை வேணாலும் செய்யறதுக்கு தயார் இருக்கீங்களா, கூலி வேலை எந்த வேலை செய்யறதுனாலும் தயார், அப்படியா? சரி குறைஞ்சது யாருக்காவது நல்ல வார்த்தையை சொல்லு, ஒருத்தருக்கு நன்மையை ஏறும் சிந்தையை தரும் கல்வி பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று அவருடைய இட வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுவான், அதாவது சரக்காவா சரக்கா செய்யாமல் முஸ்லீமா இருக்கவே முடியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், 3000 ரூபாய் உதாரணம், பல பேர் 3000 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு மாசத்துல 5000 ரூபாய் அல்லாஹ் கொடுக்கலாம், எவ்வளவு 5000 ரூபாய் அல்லாஹ் நிறைய பட்ஜெட் இருக்குது, 5000 ரூபாய் வருது முன்னாடி பட்ஜெட்
இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாயை முழுசாது, 50 ரூபாய் 100
கரெக்டா,
5000 ரூபாய் 100 ஒரு பர்சன்ட் இருக்கு, 50 ரூபாய் ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு ஏழைக்கு முழுசா ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுவோம், அப்புறம் பாருங்க
உங்களை
10000 ரூபாய்க்கு நம்ம வந்து எப்படி நீ முதல்ல கூட அப்புறமா நான் பார்த்துக்கிறேன்.
அல்ல என்ன சொல்றான், நீ குடுக்கு குடுமையா, இவன் அல்லா என்ன சொல்றான், இஸ்ரவேலர்கள் மாதிரி நீ குடு அதுக்கப்புறமா நான் கொடுக்குறேன்.
அல்ல என்ன சொல்றான், நான் உனக்கு கொடுக்கிறது முதலில் கொடுங்க,
நீ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கி 2000 ரூபாய் கொடுத்து பாருங்க, அதுக்கு பதிவு எங்களுக்கு நட்டா
பாருங்க பார்த்துட்டு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தர்மம் கொடுத்து பாருங்க. அல்ல சத்து தூக்கிட்டு
சதத்தா கொடுக்குறவங்களா
அல்லா சுகாதாரம் ஆகிட்டே இருப்பான். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா வரதெல்லாம்
எப்படி நமக்கு தான் எல்லாரும்
நல்லா இருக்கணும், நம்ம யாரும் கொடுக்கணும் எப்படி நம்ம நமக்கு எல்லோரும் கொடுக்கணும், நம்ம யாரும் நிறைய உட்கார்ந்து
தேவை உள்ளவங்க கண்டிப்பா வாங்கினா
வாங்குறதுக்காக இந்த சதத்தால ஒரு கட்டாய சதத்தாவே ஆகிட்டாங்க.
இப்ப அது போக தர்மம். இப்ப நீங்க மாறுபாடு
10,000
இப்ப இந்த சம்பளத்தை வச்சு உங்களுக்கு முடியுது அப்படின்னு சொன்னா குறைஞ்சது அதுல ஒரு 200-300 யாரு நீங்க உங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு கொடுக்க, உங்க தம்பி வீட்டுக்கு கொடுக்க, இந்த மாதிரியான ஏழைகளுக்கு மகந்தாளுடைய ஏழைகளுக்கு கொடுக்க என்று நீங்கள் ஒதுக்கி விடுவீர்களே. ஆனால் இன்ஷா அல்லாஹ் உண்மை இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் பாருங்க எல்லாரும் உங்களாலும் உங்களுடைய குடும்பத்திலே எப்படிப்பட்ட பழக்கத்துகளை தருகிறார்கள். அந்த பழக்கத்தை நீங்க அளவு பார்க்க முடியாது. செல்வத்தில் அல்லாஹ் பழக்கத்தை கொடுப்பான், உங்களது வாழ்க்கையிலே அல்லாஹ் பழக்கத்தை கொடுப்பான், உங்களுடைய முசீபத்துகளை உங்களுக்கு வரவிக்க முசீபத்துகளை சோதனைகளை அல்லாஹ் நீக்கி அருள் புரிவான். இப்படிப்பட்ட நேமத்துகளை அல்லாஹ் இதே வைத்திருக்கிறான். உங்களுக்கு நான் மார்க்கத்தை புரிய வைத்தும் நீங்களோ எனது கட்டளையிலிருந்து எனது உடன்படிக்கையிலிருந்து நீங்கள் திரும்பி விட்டீர்கள். உங்களில் கொஞ்ச நபர்கள்தான் இந்த உபதேசங்களை பின்பற்றினார்கள். நீங்கள் எப்போதும் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், மார்க்கத்திலிருந்து விலகிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறுவதன் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு செய்த இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் நமக்கு எடுத்து கூறி சொல்கிறார். அந்த மார்க்கத்திலும் அதுதான் சொல்லப்பட்டது, உங்களுக்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. நீங்கள் இதை ஏற்று நடந்தால், இதை செயல்படுத்தினால் உங்களுக்கு நான் அறிவுரிவேன். இல்ல நீங்களும் யூதர்களுடைய வழியில் தான் செல்வீர்கள், அவர்களை போன்றே புறக்கணிப்பீர்கள் என்றால் அவர்கள் மீது விதிக்கப்பட்ட சாபம், அவர்கள் மீது விதிக்கப்பட்ட இடிவு உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுவிடும். அல்லாவிடத்தில் எதை வைத்து முடிவுகள் முடிவு எதை வைத்து அல்லாவிடத்தில் எதை வைத்து ஈமானையும் அமலையும் வைத்து முடிவு. இந்த ரெண்டு தான் ஈமான் அமலை வைத்துதான் அல்லாவிடத்தில் முடிவை செய்வீங்க. உங்களுடைய பேரை வச்சோ, தொன்மையை வச்சோ, புகழை வச்சோ, உங்களுடைய பரம்பரையை வச்சோ, வம்சத்தை வச்சோ, அல்லது நீங்க உண்மைகள் முஸ்லீம்கள் என்று பெருமை அடித்துக் கொள்வதைக் கொண்டு அல்லாவிடத்தில் முடிவு கிடையாது. ஈமானை கொண்டு அமலை கொண்டுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஒரு கெட்ட பழக்கத்தையும் இஸ்ரவேலர்களிடத்திலே இருந்த அந்த தீய பழக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறார். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எப்போதுமே உள்ளுக்குள்ளார சண்டை போட்டுக்க இருக்கணும். யாரு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சண்டை சக்கரவு செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை தனது இனத்திலேயே மற்றவர்களை எப்படி வஞ்சிக்கிறது அப்படிங்கறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. இப்ப எந்த அளவுக்கு சொன்னா அடிச்சு ஊற விட்டே தடுத்துருவாங்க. இந்த மாதிரியான அநியாயம் தான் செய்து கொண்டிருப்பாங்க. இப்ப இப்படி இருக்கும்போது தன் இனத்தை வேறு யாராவது வந்து அடிச்சுட்டா அப்ப மட்டும் இவனுக்கு ரோஷம் கொடுத்துருக்கணும். என்ன செய்வோம், நம்ம ஆளு மேல கை வச்சுட்டான், நம்ம ஆளு மேல இவன் கை வச்சுட்டான்னு சொல்லி அவன்கிட்ட போய் ரொம்ப குழப்பான். அல்லது இவர்கள் கைது செய்யப்பட்டு தன் தங்களது எதிரிகளிடத்தில் சென்றிருந்தால் அப்ப நஷ்ட ஈடு கொடுத்து காசு கொடுத்து ஈடு தொகை கொடுத்து திரைத்தொகை கொடுத்து அவங்கள விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வருவான். புரியுதா? இப்ப அதுல என்ன கேட்கிறான், உன்னுடைய இனம்னு சொல்லி நீ இப்ப சப்போர்ட்டுக்கு போற, எதிரி வந்து தாக்க வந்தா நீ சண்டைக்கு போற, அல்லது வந்து அவர்கள் கைது செய்தால் நீ அந்த அவர்களை விடுதலை செய்வதற்காக பிழைத்தொகை இப்ப கொடுத்து கூட்டிட்டு வரிய, நீனே அவனை அடிச்சுட்டு இருக்கு முன்னாடி, நீனே அவனை கொலை செய்து கொண்டிருந்தாலே, அதாவது பலவீனமானவர்களை அவர்களுடைய ஊரை விட்டு அவர்களை வெளியாட்டி கொண்டிருந்தாலே, அது தடுக்கப்பட்ட ஒரு பாவம் தானே. நீ இப்படி அவர்கள் மீது அநியாயம் செய்திருக்கவில்லை என்றால் எதிரி துணிந்திருப்பானா? உங்களுக்குள் சண்டை சச்சரவு இருந்து பலவீனப்பட்ட காரணத்தினால்தானே எதிரிகள் அவர்கள் மீது அநியாயம் செய்தார்கள், அவர்களை கைது செய்தார்கள், அவர்கள் மீது போர் கொடுத்தார்கள். அப்ப இது என்ன நிலைப்பாடு? உன்னுடைய சகோதரன் இரக்கம் காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னா அது எப்படி இருந்திருக்கணும்? எப்போதும் இருந்திருக்கணும். மட்டும் அடிக்கப்பட்ட சகோதரத்துவம் பெற்றுட்டு வந்திருக்கு. ஆனா நீ என்ன செஞ்சிருக்க குழந்தைக்கும் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க. இது எப்படின்னு சொன்னா நம்ம முழுமிட்டு உதாரணம் வச்சுக்கலாம். வீட்டுல ஒரு அண்ணன் தம்பியை உதவி காத்துக்கிட்டே இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் தம்பியை காத்துறனு, ஏண்டா என் தம்பியை காத்துறேன்னு நெஞ்ச நினைச்சுக்கிட்டு போறான். ஏன்னா நீ அவனை வீட்டுல வச்சு காத்துக்கிட்டே இருக்க, அது மட்டும் கூடுமா அவனுக்கு? மத்தவங்க அடிச்சவங்க கேட்க வர. அப்ப இது உண்மையிலே சகோதரத்துவத்தின் மீது உள்ள பாசமா என்றால் பாசமில்லை. இது இனவெளி. இது என்ன? நியாயத்திற்குள்ள நியாயத்திற்கு உண்டான வீராசம் கிடையாது. இது இனவெளி. எதுக்கு அடித்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவில்லை. இவன் போய் எதுவும் சேட்டப்படுத்தானா? ஏன்னா பக்கத்து வீரர்களுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கணும். அது அப்படியே அடிச்சலாம் தான் வந்துடலாம் இல்லா அப்படின்னு சண்டைக்கு போல. இது என்ன? இன மாற்றத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். யூத கிறிஸ்தவர்கள் இனவெளியின் அடிப்படையில உதவி ஒத்தாசம் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அடிப்படையில் அல்ல, சகோதரத்துவத்தின் ஒரு ஈமானிய புரிந்துணர்வின் அடிப்படையில அல்ல. இன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, நம்ம சமூகத்தை தவறிலிருந்து எப்படி பாதுகாப்பது என்ற ஒரு சமூக சீர்திருத்த, சமுதாய சீர்திருத்த ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அதெல்லாம் விட்டுவிட்டு வெறும் இனம் என்ற அடிப்படையில ஒன்று செல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈர கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார், அப்ப உங்களுக்கு நான் இறக்கிய இந்த வேதத்திலே சில விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், சில விஷயத்தை மறுக்கிறீர்கள். உங்களுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா நீங்க உதவி செய்யணும்னு சட்டம் இருக்கு, அதை ஏற்றுக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ளார ஒருத்தர் மற்றவர்கள அநியாயம் செய்யக்கூடாது, அத்துமீறக்கூடாது என்றும் இருக்கிற சட்டத்தை நீங்க மறந்து விடுகிறீர்களே. அது என்ன? ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொண்டு இன்னொரு விஷயத்தை மறுக்கிறீர்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு சொல்கிறான் பாருங்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் துன்யாவை ஆகிரத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள். மறுமையில எக்க எடுக்கிறது போனாலும் சரி, நம்முடைய துன்யா வாழ்க்கை உலக வாழ்க்கை நல்ல செட்டில் ஆகணும், அதுல நம்ம பெரியாரா இருக்கணும் என்று ஆகிரத்தை விட்டுவிட்டு துன்யாவை விரும்பியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு காலம் மறுமையிலே வேதனை குறைக்கப்படவே குறைக்கப்படாது, இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் 85 86 வசனங்கள் வரைக்கும், இந்த வசனம் என்ன? யூதர்களிடத்தில் இருக்கின்ற கெட்ட பழக்கங்களை அல்லாஹ் கூறி முஸ்லீம்களாகிய நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அந்த கெட்ட பழக்கங்கள் உங்களிடத்திலே வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் இறக்கிய வேதத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். விருப்பமானதை நம்பிக்கை கொண்டு செயல்படுத்துவது எங்கு விருப்பமில்லையோ, அல்லது நஃப்ஸ் அதில் ஈடுபடவில்லையோ, அல்லது உங்களுடைய துன்யாவுக்கு எங்கே நஷ்டமாக அமைகிறதோ அங்கே நீங்கள் விட்டுவிடுவது இது கூடாது. அதே போல உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உதவி ஒத்தாசை ஈமானின் அடிப்படையிலே, அமர சாலை நற்கர்மங்களின் அடிப்படையிலே, நீதத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். இனவாதத்தின் அடிப்படையிலோ அல்லது குலப்பெருமையின் அடிப்படையிலோ அமைந்திருக்க கூடாது. நீதம் நேர்மை அல்லாவின் சட்டம் என்ற அடிப்படையில் உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அமைந்திருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை யூதர்களுக்கு அவர் கூறினார், அவர்கள் செயல்படுத்தாமல் புறக்கணித்தார்கள், மறுத்தார்கள். அப்ப அல்லாஹ் அந்த ஈர கிறிஸ்தவர்களுடைய இந்த செயல்பாடுகளை சொல்லி சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறான். எனவே நீங்க அவங்க விஷயத்துல ரொம்ப அதிகமா ஆசைப்படுறீங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுங்கள், ஆனா அவங்கெல்லாம் நம்பிக்கை கொண்டால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமே என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். அல்லாஹ் அறிந்தவன். இவர்கள் நம்பிக்கை கொள்ளாததற்கு என்ன காரணம்? இவர்கள் துன்யாவுக்காக வேண்டி தீனை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலம் தீனை, அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தீனை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, மறுமையை தேர்ந்தெடுக்கிறார்களோ, நபி சொல்லக்கூடிய விஷயத்திலே சந்தேகம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இதாகிறது.
அல்லாஹுடைய வேதத்தை முழுமையாக நம்பி அதன்படி செயல்படக்கூடிய, அல்லாஹுடைய வேதத்தை படிப்பதிலும் பரப்புவதிலும் தனது வாழ்க்கையை ஈடுபடுத்தக்கூடிய நல்ல மக்களிலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தவஃபிருல்லாஹ் அலீவரக்கும் அஸ்தவஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக்க வ அத்தூபு இலைக்.